விவசாயி சமுதாய வானொலி ஒலிப்பது 107.4 பண்பலையில்.
விவசாயி விவசாயி
வணக்கம் நண்பர்களே. நம்ம சென்ற முறை அக்யூபங்கச்சர் வந்து சக்தி ஓட்டத்தை ஒரு மையப்படுத்தின ஒரு மருத்துவ முறை தான் அக்யூபங்கச்சர் அப்படிங்கறத பத்தி விஜயகுமார் அவர்கள் ரொம்ப அருமையா நம்மளுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அது எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு, என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்தலாம், நோயாளிக்குள்ள மருத்துவ முறை நோய்க்கு அல்ல அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம வந்து அவங்க கிட்ட சர்க்கரை நோயை இதன் மூலம் எப்படி கட்டுப்படுத்தலாம், அப்புறம் இதை தவிர சில அதிகமா இருக்கக்கூடிய நோய்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். வணக்கம் சார்.
வணக்கம். அதாவது போன முறை நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, நம்ம உடம்புல ஒரு 12 சக்தி ஓட்ட பாதைகள் இருக்குது, 2 எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் இருக்குது. இதுல இருக்க சக்தி ஓட்ட குறைபாடு, அந்த ஓட்டத்தின் குறைபாடு தான் நமக்கு நோய் அறிகுறியா தெரியுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதில் இருக்க அந்த குறைபாடை களையிறதுக்காக அந்த சக்தி ஓட்ட பாதையில் இருக்கிற குறிப்பிட்ட சில புள்ளிகளை அதை தூண்டுறதுனால அந்த சக்தி ஓட்டம் சீர்படுது, அதனால் அந்த நோய்கள் குணமாகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏற்கனவே இன்னொரு விஷயமும் பார்த்தோம், இந்த பஞ்சபூத செயல்பாடுகள், இந்த எலிமெண்ட் தியரி, அதாவது நம்ம பஞ்சபூத இந்த செயல்பாடுகள் அப்படின்றது பஞ்சபூதத்தோட தாக்கம் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு இருக்குதுன்றத இந்த சக்தி ஓட்ட பாதைகள் இருக்க சில புள்ளிகள் நமக்கு தெரிவிக்குது. அந்த ஒரு சில புள்ளிகள் தூண்டுறது மூலம் ஒரு சில குறைபாடுகள், இந்த பஞ்சபூதங்கள் 5 மூலகங்களில் இருக்க எந்த மூலகத்தில் குறைபாடோ அந்த மூலகத்தில் இருக்க எனர்ஜி நமக்கு கிடைக்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட அந்த மூலக புள்ளியை தூண்டுறோம். அப்போ இந்த ஒவ்வொரு சக்தி ஓட்ட பாதையிலையும் நிறைய புள்ளிகள் இருக்குது. மொத்தம் அக்குபஞ்சரை பொறுத்தவரையில் ஒரு 1000 புள்ளிகளுக்கு மேலே இருக்கு. 1000 புள்ளிகளில் நம்ம 361 புள்ளிகள் மட்டுமே நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்துக்கிறோம். இந்த 361 புள்ளிகள், ஒவ்வொரு புள்ளியும் ஒரு சில குறிப்பிட்ட நோய்களுக்கான புள்ளிகளும் இருக்குது. அதே மாதிரி ஒரே புள்ளிகள் தூண்டுவதன் மூலம் நிறைய நோய்களையும் குணப்படுத்த முடியும். அந்த மாதிரி நிறைய புள்ளிகள் இருக்குது. இந்த 361 புள்ளிகளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. குறிப்பாக சொல்லப்போனால் 12 இந்த சக்தி ஓட்ட பாதைகளில் இருக்க இந்த 5 மூலக புள்ளிகள், ஒவ்வொரு சேனல்லையும் இருக்கிற மூலக புள்ளிகள், இந்த பஞ்சபூத புள்ளிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ 12 5 60, இந்த 60 புள்ளிகள் மட்டுமே நம்ம தூண்டுவதன் மூலம் எல்லா நோய்களையும் நம்ம குணப்படுத்த முடியும். ஏன்னா இந்த பஞ்சபூதங்களின் குறைபாடு தான் நமக்கு நோயாக தெரியுது. அதில் எந்த சக்தி ஓட்ட பாதையில் எந்த மூலகத்தோட குறைபாடோ அந்த புள்ளிகை தூண்டுறது மூலம் நம்ம அதை குணப்படுத்த முடியும். இப்போ நீங்கள் சொன்னீங்க சர்க்கரை நோய், சர்க்கரை நோய் அதே மாதிரி ரத்த அழுத்தம் இதெல்லாமே ஒரு நோயாகவே நம்ம நினைக்கக்கூடாது, ஒரு குறைபாடு அவ்வளோதான். அப்போ அந்த குறைபாடை களையிறதுக்காக என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ சர்க்கரை நோயை பொறுத்தவரையில் நமக்கு எப்படின்னாக்கா, நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்கிற இந்த மாவு சத்து கடைசியாக சிதைவடைஞ்சு நமக்கு குளுக்கோஸாக மாறுது. அந்த குளுக்கோஸு தேவையான அளவுக்கு உடம்பில் இருக்க ரத்த ஓட்டம் மூலமாக போய் உடம்பில் இருக்க செல்கள் அதுக்கு தேவையான சக்திக்காக எடுத்துக்குது. அந்த மாதிரி எடுக்கிறது எப்படின்னாக்கா, இப்போ நம்ம ஜீரணமான அந்த சர்க்கரை, அந்த குளுக்கோஸாக மாற்றப்பட்ட சர்க்கரையில் ஒரு அப்போ இப்போ இந்த நம்ம ஜீரணிக்கப்பட்ட அந்த குளுக்கோஸ் நம்ம உடம்பு செல்களுக்கு தேவையானது ஒரு 80% எடுத்துக்குது. மீதி இருக்கிற அந்த ஒரு 20% குளுக்கோஸு கிளைக்கோஜனாக நம்ம லிவரில் சேமித்து வச்சுக்கிறோம். அப்போ அந்த கல்லீரலில் நம்ம சேமித்து வச்சுருக்கிற அந்த குளுக்கோஸ் நம்ம உடம்புக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அதுக்கு மறுபடியும் குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு உடம்புக்கு ரத்த ஓட்டத்தில் அனுப்புது. அது நமக்கு தேவைப்படுது. இதில் இப்போ இந்த குறைபாடு அப்படிங்கிறது, பொதுவாக இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறத இன்சுலின் குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சுலின் எதுக்காக, இன்சுலின்றது நம்ம உடம்பில் உருவாகக்கூடிய அந்த குளுக்கோஸை, அதாவது நம்ம ரத்த ஓட்டத்தில் கலக்கிற வேலையை செய்கிறது தான் இந்த இன்சுலின். இப்போ நம்ம கொழுப்பை பற்றி பார்க்கும்போதும் நல்ல கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுலேயுமே நல்ல தரமான குளுக்கோஸ், தரம் இல்லாத குளுக்கோஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். தரமான குளுக்கோஸை இன்சுலின் எடுத்துக்கிட்டு நம்ம உடம்புக்கு அனுப்புது. தரம் இல்லாத குளுக்கோஸ், நம்ம உடம்பு தயாரிக்கிற தரம் இல்லாத குளுக்கோஸ் சிறுநீரகம் மூலம் வெளியில் போயிடுது. இதுதான் சாதாரணமாக நடைபெறுற ஒரு செயல். இந்த செயல்பாட்டில் ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா, கரெக்டாக இயங்கிட்டு இருக்கிற அந்த சைக்கிளில் இந்த நல்ல தரமான குளுக்கோஸ் தயாரிக்கிற சக்தி நம்ம உடம்புல குறைஞ்சிருச்சுன்னா இந்த இன்சுலின் சுரப்பும் தானாக குறையும். ஏன்னா தரமான குளுக்கோஸை செரிக்கிறதுக்காக தான் இன்சுலின் தேவை. அதாவது இப்போ நம்ம பான்க்ரியாஸ்லேருந்து தரமான குளுக்கோஸ் கிடைக்கல அப்படின்னாக்கா அதை ஜீரணிக்கக்கூடிய அந்த இன்சுலின் சுரப்பும் குறைவாகும். அப்போ தரம் இல்லாத குளுக்கோஸ் அதிகமாக இருக்கிறது, அதிகப்படியான இந்த தரமற்ற குளுக்கோஸ் யூரின் மூலமாக வெளியில் போயிட்டே இருக்கும். அடிக்கடி நான் உங்களுக்கு சிறுநீர் கழிக்கிற அந்த ஒரு உந்துதல் இருக்கும். பொதுவாக நம்ம பார்க்குறதுனாக்கா சிறுநீரில் சர்க்கரை அதிகமாக வெளியாகுது. அப்போ அதை தடுக்கிறதுக்கு என்ன மருந்து, உடனே போய் மருந்து சாப்பிட்டு அதை தடுத்துடுறோமே தவிர தரமான குளுக்கோஸை உருவாக்குறதுக்காக என்ன பண்ணணும் அதை நம்ம பண்ணுறதில்ல. அது அக்குபஞ்சர் மருத்துவ முறையில் அந்த மாதிரி பண்ணலாம். பாங்க்ரியாஸை நல்லா தூண்டி விடலாம். அப்ப தூண்டி விட்டோம்னாக்கா நம்ம அந்த தரமான குளுக்கோஸ் அதிகமா சுரக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி இன்சுலினும் அதிகமா சுரக்கும், நமக்கு உடம்பு தேவையான சக்தியும் இருக்கும். இப்ப பொதுவாகவே இப்போ சர்க்கரை நோய் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பொதுவா இருக்கிற அந்த சிம்டம்ஸ் ரொம்ப சோர்வா இருப்பாங்க, அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க. ஏன்னா நமக்கு எனர்ஜி தேவையே அந்த குளுக்கோஸ் தான், குளுக்கோஸ் உடம்பு ஏத்துக்கிறது இல்ல, வெளியில தரமற்ற குளுக்கோஸா வெளியில போயிட்டு இருக்குது. அதனாலதான் இந்த ரெண்டு சிம்டம்ஸ்.
சார், இப்ப நீங்க டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் பத்தி இவ்வளவு அருமையா பேசுறீங்க. அதாவது ஒரு அலோபதி டாக்டர் 5 வருஷம் படிக்கிற ஒரு பிசியாலஜி அப்புறம் அனாட்டமி பெத்தாலஜி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல பண்ண முடியுது உங்களால? அவ்வளவுமே நீங்களும் உடல் கூறு.
ஆமா, உடற்கூறியல் நாங்க படிக்கிறோம். அனாட்டமி பிசியாலஜி எங்களுக்கு ஒரு பேப்பர் இருக்குது. அக்குபஞ்சர் அப்படிங்கறது வெறும் நம்ம இந்த எந்த பாயிண்ட் அதுல எங்க ஊசி போடணும்ன்றத மட்டுமே கத்துக்கிறது இல்ல, உடம்பு செயல்பாடை பத்தியும் கத்துக்கிட்டு தான் நம்ம வைத்தியம் கொடுக்க முடியும். இன்னும் சொல்ல போனாக்கா சீன மருத்துவ முறையில ஆங்கில மருத்துவம் படிக்கிறதுக்காக, நம்ம இங்க MBBS படிக்கிற மாதிரி மருத்துவம் படிக்கிறதுக்காக 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அவங்க கல்லூரிக்கு போனாலும் ஆரம்பத்துல 2 வருஷம் பாரம்பரிய சீன மருத்துவம்ன்ற TCM ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் இவங்க படிச்சதுக்கு அப்புறம் தான் ஆங்கில மருத்துவ முறை 3வது வருஷத்துலேருந்து அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ அதனால் அந்த முறை அங்கே செயல்பாட்டில் இருக்குது. இப்போ இந்த அக்குபஞ்சர மருத்துவம் படிக்கும்போதும் நம்ம உடல் செயலியல், உடல் இயங்கியல் இதெல்லாம் நம்ம படித்து தான் கண்டிப்பாக தெரிஞ்சிட்ருக்கணும்.
இப்போ சொல்லுங்க சார், இந்த சோர்வுக்கான காரணம் தரமற்ற இந்த குளுக்கோஸ் வந்து வெளியே போய்கிட்டு இருக்குது, அதனால சோர்வு ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்க.
அதே மாதிரி அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, அதிகமாக பசி எடுக்கும், தாகம் இருக்கும், இந்த மாதிரியே சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாக்கா நம்ம உடம்புல தரமான சர்க்கரை பற்றாக்குறை. அப்போ அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம அந்த பாங்க்ரியாஸை நம்ம தூண்டணும், அந்த வேலையை தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம அந்த மாதிரி அந்த இன்சுலின் சுரப்பை தூண்டுறதுக்காக நம்ம அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம தூண்டுறோம். அதனால இன்சுலின் சுரப்பு அதிகமாகுது, அதனால தரமான குளுக்கோஸ் நம்ம உடம்பு ஏத்துக்க முடியுது.
சரிங்க சார், இப்போ அப்போ ஒரு பக்கம் தூண்டிட்டு இருக்கிறோம், ஒரு பக்கம் நம்ம மாத்திரையும் எடுத்துட்டு இருக்கிறோம், அப்போ டோசேஜ் வந்து டபுள் ஆகாதுங்களா?
இல்லை, அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ எப்படின்னாக்கா நம்ம மருந்து சாப்பிட்றதே வேண்டாங்கிறது தான் நம்ம அக்குபஞ்சர் வைத்தியத்தில் இருக்க ஒரு சிறப்பு. இப்போ ஏற்கனவே சர்க்கரை நோயாளிகள் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா உடனே நிறுத்திட்டு நம்ம இந்த தூண்டுதல் நம்ம செயல்படுத்த முடியாது. அதை படிப்படியாக குறைச்சிக்கலாம். இதை நம்ம தூண்டுதலும் இருக்கணும், படிப்படியாக மாத்திரையும் நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்டயே கேட்டு நீங்கள் அந்த மாத்திரையோட வீரியத்தை குறைச்சிட்டே நீங்கள் வரலாம். ஏன்னா நீங்கள் மாத்திரையை சாப்பிட்றது நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் நார்மலாக இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் மருந்து சாப்பிட்றதுனால என்ன பக்க விளைவுகள் அப்படின்னாக்கா, நீங்கள் மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பாதம் மரத்து போகிற ஒரு ஃபீலிங் வரும், அதுக்கப்புறம் பாதத்தில் எரிச்சல் வரும், இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திசு அழுகல், இந்த விரல் நுனியில் கால் விரல் நுனியிலலாம் திசு கேங்க்ரீன்ஸ் அந்த மாதிரி வரும், புண்ணு ஏதாவது கையில் காலில் அடிபட்டுச்சுன்னா புண்ணு ஆறாது, அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா கண் பார்வை கெட்டு போகும். இந்த அளவுக்கு அந்த அது மருந்தோட எஃபெக்ட். கடைசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்னியும் ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னாக்கா இன்னும் நல்ல இன்சுலினை உடம்பு எடுத்துக்குது, தரமற்ற இன்சுலினை அதாவது நம்ம கிட்னி அதை வெளியேற்றுது. இப்போ அதுக்காக அதிகமாக வேலை கொடுக்குறீங்க, அதனால் அதோட செயல்பாடும் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் எந்த வைத்தியத்துக்காகவும் நீங்கள் மாத்திரை எடுத்துட்டீங்கனாக்கா எந்த மருந்துமே வேதிப்பொருள்கள் தான் அந்த வேதிப்பொருள்களை ஜீரணிக்கிற இடம் லிவரு, அந்த மாதிரி அதை அந்த கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுறதுக்கான அதை பிரித்து ரத்தத்துலேருந்து பிரித்து வெளியேற்ற இடம் கிட்னி. இந்த ரெண்டுமே தொடர்ந்து நீங்கள் வேதிப்பொருட்கள் சேர்ந்த மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த ரெண்டு உறுப்புகளும் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மருந்துகளை குறைக்கிறதுக்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். அதுக்கான முக்கியமாக இந்த அக்குபஞ்சர் புள்ளிகளை தூண்டுறதுனால மருந்துகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
அப்படின்னா வந்து இந்த அக்யூபங்சர் லைஃப் லாங்காக ஒருத்தர் எடுத்துக்கணும் இல்லைங்களா?
இல்லை, லைஃப் லாங்கான்ட்ல நீங்கள் உங்களுக்கு அந்த இதை ஒரு மருந்து ஒரு ட்ரீட்மெண்ட்னு எடுத்துக்காமல் தினசரி உங்கள் பயிற்சியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த குறிப்பிட்ட ஒரு சில புள்ளிகளை தூண்டுறதுன்றதை உங்களை நீங்கள் அதிகமாக நேரம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5 புள்ளிகளை 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தூண்டுறது, ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா போதும். 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா உங்கள் நோயை நீங்கள் விரட்டலாம்.
அலோபதி டாக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டயபெட்டிஸ்க்கு வந்து மருந்து மாத்திரை வந்து லைஃப் லாங்காக எடுத்துக்கணும், அதை வந்து கட்டுக்குள் வைக்கலாம், கம்ப்ளீட்டாக நிவர்த்தி பண்ண முடியாது அப்படின்னு தான் டாக்டர் சொல்கிறாங்க.
அதே மாதிரி அந்த கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்காகவே நீங்கள் அந்த புள்ளிகளை தூண்டிக்கிட்டே இருந்தால் போதும். அது டெய்லி நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உங்கள் ஆரோக்கியத்துக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கிறதுக்கு உங்களால் முடியும் இல்லைங்களா? மருந்து வேண்டாம், அதனால் பக்க விளைவுகள் எதுவும் கிடையாது, அதுக்காக பணம் செலவு கிடையாது. உங்கள் விரலை எடுத்து நீங்கள் ஒரு 5 புள்ளிகளை 5-5 நிமிஷம் நீங்க தூண்டுறீங்க, அவ்வளவுதான்.
நல்ல சார், நீங்க ஒரு நம்பிக்கை அளிக்கும் விஷயமா நீங்க சர்க்கரை நோய்க்கு உண்டான நிவர்த்தி முறையை பத்தி சொல்லியிருக்கீங்க. அடுத்து ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம் பாதிக்கக்கூடிய நம்மள வந்து இப்ப பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நோய் என்னன்னு பார்த்தா உயர் ரத்த அழுத்தம்.
உயர் ரத்த அழுத்தம் ஒரு நோய் கிடையாதுங்க. இல்லை, அதை குறைபாடுன்னு சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு உறுப்புல சக்தி தேவைப்படுது அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம இருதயம் ரத்தத்தை அதிகமாக அனுப்புது. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த ஆர்கனுக்கு போகிற அந்த ரத்த குழாய்களில் ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும். அது கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும். இப்போ குறிப்பிட்ட ஒரு உறுப்பில் செயல்பாடு குறைவாக இருக்குது அப்படின்னாக்கா அதில் ரத்த ஓட்டம் அதுக்கு சக்தி குறைவாக இருக்குது. அதுக்கு சக்தி அதிகமாக கொடுக்கறதுக்காக அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக செலுத்துது. அப்போ அந்த ரத்த ஓட்டம் அதிகமாக செல்றதுனால அந்த இடத்துல ரத்த அழுத்தம் அந்த குறிப்பிட்ட அந்த உறுப்பில் ரத்த அழுத்தம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ரத்த ஓட்டம் நார்மலாயிரும். அப்போ அந்த ரத்த அழுத்தமும் குறைஞ்சிரும். இது கண்டினியூஸாக ஒரு சிலருக்கு ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த குறைபாடு அந்த கிட்னியிலையோ இல்லைனாக்கா இறைப்பையிலையோ இல்லை லிவர்லையோ ஏதாவது குறைபாடு இருந்தால் அதுக்கான ரத்த அழுத்தம் அதிகமாக தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட அந்த உறுப்பில் இருக்கிற குறைபாட்டை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் அக்குவ புள்ளிகளை நீங்கள் தூண்டலாம். அந்த நோய்க்கான சிகிச்சையை கொடுக்கறதை விட்டுட்டு நீங்கள் இது இருதயம் சம்மந்தப்பட்டது, இது ஹார்ட் அட்டாக் வந்துடும், பிளட் ப்ரெஷர் அடுத்தது ஸ்டேஜ் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை.
ஆமாம், உயர் ரத்த அழுத்தம் மூலமாகவும் சரி சர்க்கரை நோய் மூலமாகவும் சரி அது ரிலேட்டட் டிசீஸ் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு தானே சொல்றாங்க. இப்போ இதுலாம் ஒன்றும் இப்படி பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்றீங்களா? கட்டுப்படுத்தலாம்.
அதாவது ரத்த அழுத்தம்ன்றத நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலே போதும். நீங்கள் ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு வந்து நீங்கள் பிபி பாருங்கள், உங்களுக்கு பிபி நார்மலாக இருக்கும். அதனால அந்த மாதிரி அமைதிப்படுத்தக்கூடிய சில புள்ளிகள் இருக்குது. உங்கள் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய, உங்களோட அந்த மன அழுத்தத்தை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு சில புள்ளிகள் இருக்குது. அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் டச் பண்ணிங்கனாலே போதும், உங்கள் ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு ரத்த அப்பப்போ பிபி ஜாஸ்தியாகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு லேடி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஹேண்ட்பேக் திறந்து பார்க்குறாங்க, வீட்டு சாவியை காணும். இன்னொரு சாவி இருக்கிறது வீட்டுக்குள்ளே இருக்குது. வீடை திறந்து போகணும், அவங்க ஹஸ்பண்டு ஊருக்கு போயிருக்காரு, குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்க. இப்போ இந்த மாதிரி கதவை திறக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. என்ன பண்ணுறது, அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு அந்த உயர் ரத்த அழுத்தம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி சாவியும் காணும், இப்போ நான் வீட்டுக்கு போய் அப்புறம் குழந்தைங்கள போய் கூட்டிகிட்டு வரணுன்ற அந்த எல்லா டென்ஷனும் அவங்களுக்கு ரொம்ப அப்படி கண்ணெல்லாம் செவசெவன் ஆயிடுச்சு, தலை சுத்தல் தலைவலின்ற மாதிரிலாம் வந்துச்சு, பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சு. சாதாரணமாக ஒரு மருந்து சாப்பிட்டோம்னாக்கா உடனே ஒரு டேப்லெட் எடுத்து சாப்பிட்டாங்கனாக்கா அந்த பிபி கண்ட்ரோல் வரும். அந்த டேப்லெட் சாப்பிட்டதுக்கு பதிலாக குறிப்பிட்ட ரெண்டு புள்ளிகள் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாக்கா அந்த ரத்த அழுத்தம் குறைஞ்சிரும். நீங்கள் அந்த மாதிரி டென்ஷன் ஆகிற நேரத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சைலண்டாக உட்காந்தாலே போதும், உங்கள் டென்ஷன் குறைஞ்சிரும். அதுக்கான புள்ளிகளும் இருக்கும். புள்ளிகள் இருந்தாக்கா நார்மலாயிரும். வித்தின் 2-3 மினிட்ஸ் உங்கள் ரத்த அழுத்தம் குறைஞ்சிரும். அப்போ நீங்கள் மருந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மருந்து எடுத்துக்கிறதுனால இருக்க பக்க விளைவுகளையும் நீங்கள் தவிர்க்கலாம். இப்போ சர்க்கரை நோயும் உயர் ரத்த அழுத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த புள்ளிகள் மட்டுமே நம்ம தூண்டுறது ஒரு தீர்வாகாது. கூடவே நீங்கள் உங்கள் வாழ்க்கை நடைமுறை கொஞ்சம் மாற்றணும். இப்போ லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படின்னாக்கா ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லாமே அவசர அவசரமாக சாப்பிட்டு போகிறோம். எதுக்குமே டைம் கிடையாது, உட்கார்றதே கிடையாது, நடந்துக்கிட்டே சாப்பிட்றோம், ஓடிக்கிட்டே சாப்பிட்றோன்ற மாதிரி அந்த உணவு பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் போதும். நின்று நிதானமாக சாப்பிடணும். நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து உள்ளே விட்டிங்கன்னா அதிலே பாதி ஜீரணமாயிருது. நல்லா செரித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த தேவையான சக்தி கிடைக்கும். அப்போ அந்த உணவு பழக்கத்தை முறைப்படுத்தினா உங்களுக்கு சர்க்கரை வியாதி சீராகும். ஏன்னா சரியாக ஜீரணிக்காதது தான் உங்களுக்கு கழிவாக வெளியில் போகுது. அதில் தான் உங்களுக்கு மற்ற நோய்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் ரெகுலராக மூச்சு பயிற்சி பண்ணிங்கனாக்கா நல்லாயிருக்கும். உங்கள் அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு அந்த மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியமானது. இதுக்காக நீங்கள் அந்த யோகா பிரணாயாமான் அது தெரிஞ்சவங்க பண்ணலாம், தெரியாதவங்க சாதாரணமாக என்ன பண்ண, நீங்கள் எந்த சேரில் வேணாலும் உட்காந்துக்கலாம். ஃப்ரீயாக உட்காந்துட்டு 10 தடவை ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விட்டால் போதும். காலையிலையும் சாயந்தரமும் வேறு எக்ஸ்ட்ரா ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆக்சிஜன் கிடைக்குதோ அந்த அளவுக்கு செயல்பாடு சீராக இருக்கும், உங்கள் மன அழுத்தம் குறையும், இந்த மாதிரி ரத்த ஓட்டம் சீராகும். ரத்த ஓட்டம் சீராக இருந்துச்சுனாலே உங்களுக்கு அந்த பிளட் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை.
போதிய பிராணவாயு நம்ம உடம்புக்குள்ள இருக்கும். இதெல்லாம் இது லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்க்கை முறையினால ஏற்படக்கூடிய நோய்கள் தான் இது. இப்போ நீங்க வந்து உங்க கூற்றுப்படி நோய் அல்ல. சரி, இப்ப இந்த ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம். இனி அடுத்து ஒரு தலையாய பிரச்சனை பாத்தீங்கன்னா முடி உதிர்றது. முடி வளரக்கூட வேண்டாம், உதிராம இருந்தாலே போதும் இல்லைங்களா? அது ஒண்ணு. அப்புறம் கொழுப்பு சத்து, இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குதுங்களா?
தீர்வு ரெண்டுக்குமே தீர்வு இருக்குன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். இப்போ சரி, தலை முடி உதிர்றத பத்தி நம்ம இப்போ முதல்ல பார்ப்போம். அதுதான் தலை போகிற பிரச்சனை. தலைமுடி உதிர்றதுன்றது பாரம்பரியமாக வர்றதும் உண்டு, அதை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அதே மாதிரி அதிகமாக முடி கொட்டுதுன்னாக்கா அதுக்கு காரணம் நம்ம இந்த பொல்யூஷன், வெளியில் நம்ம இந்த வெயிலில் போகிறது, இந்த தூசு, இதை நம்ம தலைமுடியை சீராக பராமரிக்காதது அது ஒரு காரணமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி பராமரிப்பு முறைகளை நீங்கள் சரியாக இருந்தாலே முடி கொட்டுறது கம்மியாகும். முடி கொட்டுறதை நிறுத்துறதுக்கான அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது, அதை தூண்டி அந்த முடி வளர்ச்சி, அதாவது முடி கொட்டுறதை தடுக்கலாம். முடிய அதிகமாக வளர வைக்க முடியுன்றதுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இல்லை, அதை நீங்கள் அந்த பராமரிப்பில் தான் நீங்கள் சரி பண்ணிக்கணும். அப்புறம் கொலஸ்ட்ரால், கொலஸ்ட்ரால்ன்றத நீங்கள் அந்த கொழுப்பு சத்து அதிகமாக உங்கள் உடம்புல சேர்றது தான் இந்த நோயோட தீவிரம். அது ரத்தத்தில் அதிகமாக கொழுப்பு படிமம் படிஞ்சிச்சுனாக்கா ரத்த குழாய்கள்லாம் உள்ள படிமானம் வரும், அதனால் உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்காது, அந்த மாதிரி நிறைய பின்விளைவுகள்லாம் இருக்குது. இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது, கொலஸ்ட்ரால் உடம்புல எப்படி சேருது? நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த உணவு பழக்கம் சரியான முறையில் சாப்பிடணும், சரியாக ஜீர்ணிக்கக்கூடியதாக சாப்பிடணும், அதே மாதிரி தேவையான அளவுக்கு சாப்பிடணும், பசிச்சா சாப்பிடணும், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும், அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும்.
சரி, இதுல வந்து இப்ப நீங்க தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும்னு சொல்றீங்க, ஆனா சில நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 3 லிட்டர் தண்ணி 8 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்க சொல்றாங்க. அதாவது நம்ம உடம்புக்கு தேவைப்படுதோ இல்லையோ அது கட்டாயம் குடித்தே ஆக வேண்டிய
கட்டாயம். நீங்க 3 லிட்டர் குடிக்கலாம், 3 லிட்டர் நீங்க குடிக்கணும், அதுதான் நானும் சொல்றேன், குடிக்க வேண்டாம் சொல்ல. நிறைய பேர் என்ன பண்றாங்கனாக்கா சாப்பாட்டு தட்டு பக்கத்துலயே தண்ணி வச்சுட்டு இது ஒரு வாய் ஒரு வாய் தண்ணின்னு குடிக்கிறாங்க. நீங்க சாப்பிட்றத நல்லா மென்று உமிழ்நீரோட கலந்து சாப்பிடணும். உங்களுக்கு பசி எடுக்கும்போது சுரக்கிற உமிழ்நீரும் ஜீரண நீரும் தான் இதை செரிக்கிறதுக்கான முக்கியமான இது. ஆசிட் ஒன்று செக்ரேட் ஆகும், நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த ஆசிட் செக்ரேஷன் கம்மியாயிரும். அப்போ அதனால் நீங்கள் சாப்பிட்ற உணவு செரிக்காது. அது ஜீரணம் ஆகலைனாக்கா அந்த ஜீரணம் ஆகாத உணவுப் பொருளும் அது அதிகப்படியான உணவும் தான் நம்ம உடம்புல சேருது. நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிட்டு அது ஜீரணம் ஆயிடுச்சுனாக்கா உங்கள் பசி அடங்கிடும். எந்த அளவுக்கு உங்களால் சாப்பிட முடியுதோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பிட போதும். அதுக்காக இன்னைக்கு இந்த ஒரு பிளேட் பிரியாணி நான் இப்போதான் சாப்பிடணும் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் பிரியாணி சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொஞ்சம் எடுத்து சாப்பிடலாம். எல்லா சரிவிகித உணவாக இருக்கணும், அப்போ தான் உடம்புல செரிக்கிறதுக்கான வாய்ப்பு உடம்புக்கும் ஒரு அதுதான் சரிப்படும். அப்போ நீங்கள் சாப்பிட்ற முறை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக பசிக்கும், இந்த தாகம் எடுக்கும். நீங்கள் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தண்ணியே குடிக்காமல் இருந்தால் தொண்டையில் ஏதாவது சிக்கிக்கிச்சுனா நீங்கள் ஒரு வாய் குடிக்கலாமே தவிர நீங்கள் தண்ணி குடிக்காமல் இருந்து பாருங்கள், அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கும். நீங்கள் அப்போ வேணாக்கா 1 லிட்டரா 1 லிட்டரா தண்ணி நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா ஜீரணமான இந்த இது உடம்புலலாம் போய் சேரணுன்னாக்கா தண்ணி கண்டிப்பாக வேணும். நீங்கள் சாப்பாடு கூட நீங்கள் தண்ணி சாப்பிட்டீங்கனாக்கா இதுவும் செரிக்காது, அதனால் கொழுப்பு படிமானம் இது செரிக்காமல் இருக்கிறது தான் இந்த கொழுப்பாக சேர்றது. அதே மாதிரி சாப்பிடும்போது அதுவும் ஒரு சின்ன ஒரு இது பார்க்கலாம். நீங்கள் சாதாரண ஸ்வீட்டு நம்ம இலையில கொண்டு போய் நம்ம பந்தியில் நம்ம விருந்தில் உட்காந்து சாப்பிட்றோம், முதல்ல ஸ்வீட்டை எடுத்து தான் நம்ம சாப்பிடுவோம். முதல்ல ஸ்வீட்டு சாப்பிடாதீங்க, முதல்ல இந்த உப்பை கொஞ்சம் தொட்டு நீங்கள் நாக்கில் வைங்க. தலைவாழை இலையில உப்பு போடுறது எடுத்து நீங்கள் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு உமிழ்நீர் சுரக்கும். ஓ, சாப்பாடு ரெடி, உள்ள உங்களுக்கு எல்லா கேஸ்ட்ரிக் ஜூஸ் எல்லாமே சுரக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சு கடைசியில் ஸ்வீட்டை சாப்பிடுங்க. ஏன்னா ஸ்வீட்டை சாப்பிட்டீங்கனாக்கா உள்ள இந்த செரிமான நீர் சுரக்கிறது கம்மியாயிரும், அதனால் செரிக்காது. அதே மாதிரி பழங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு தட்டில் பழங்கள்லாம் நறுக்கி போட்டு சாப்பிடுவாங்க, அப்படி சாப்பிடாதீங்க. சாப்பாடு கூட சாப்பிடுங்க, இல்லாட்டி சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிடுங்க. பழங்கள் சாப்பாட்டுக்கு முன்னால் சாப்பிட்றது பெட்டர், அப்போ இந்த சாப்பாடு கூட அதுவும் சேர்ந்து செரிக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த பழங்கள் சாப்பிட்டீங்கனாலும் ஆப்பிள் ஆரஞ்சு கொய்யாண்டெல்லாம் வச்சுருப்பாங்க, அது சாப்பிட்டா அதுவும் செரிக்காது இதுவும் செரிக்காது, இதோட செரிமானத்தையும் அதை தடை பண்ணிடும் அதுவும் செரிக்காது, அதனால தான் நோய் வருது.
சரிங்க சார். அப்புறம் அன்றாடம் நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்களா, உடம்பு வலி நிறைய இருக்குது, தலைவலி இருக்குது, பெண்களுக்கு வந்து வந்து மாதவிடாய் கோளாறு, ஸ்ட்ரெஸ்ட் லைஃப் ஒண்ணு, அப்புறம் இந்த சிக்கன் சாப்பிட்றதுனால சின்ன குழந்தைகள் வந்து சின்ன வயசுலயே வந்து வயசுக்கு வந்துருக்காங்க, அது அந்த மாதவிடாய் கோளாறு அதெல்லாம் இதுல சரி பண்ண முடியுங்களா?
கண்டிப்பா முடியுங்க. அதாவது வலிக்கும் இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அக்குபஞ்சர் சரியான தீர்வு. நீங்க வேற எந்த மருந்தும் சாப்பிட வேண்டாம், அதனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. தலைவலின்னு நீங்கள் சொன்னீங்க, தலைவலின்றது சாதாரணமாக இப்போ நமக்கு நிறைய விதமான தலைவலி இருக்குது, ஒரு 5 வகையான தலைவலி இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பஞ்சபூத சக்திகள், ஒவ்வொரு சக்தியோட குறைபாட்டுனாலையும் ஒவ்வொரு தலைவலி வரும். இப்போ உதாரணத்துக்கு தலையில் பின்பக்கத்தில் வலி இருந்தனாக்கா நம்ம பஞ்சபூதத்தில் இந்த ஆகாய மூலகம், ஆகாய மூலகத்தில் குறைபாடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒத்த தலைவலி இருந்தனாக்கா நெருப்பு மூலகத்தில் குறைபாடுன்னு தெரிஞ்சுக்கலாம். தலையில் முன்பக்கத்தில் வலி இருந்தனாக்கா அந்த நில மூலகத்தில் குறைபாடு இருக்கும். தலை சுத்தலோட சேர்ந்த வலி இருந்துச்சுனாக்கா இந்த காற்று மூலகத்தில் குறைபாடு. அதே மாதிரி தலையில் பின்பக்கத்தில் வலி, பின்னாலே இந்த ஆரம்பித்து முன்னால் வரைக்கும் வரும், கண்ணில் வலி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அதில் நீர் மூலக குறைபாடு. அப்போ அந்த மூலக புள்ளிகளை தூண்டுறதுனால இந்த தலைவலியெல்லாம் நம்ம சரி பண்ண முடியும். அதே மாதிரி உடம்பு வலி அப்படின்னா பொதுவாக இப்போ இந்த மாடர்ன் இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா முதுகு வலின்றதை தவிர்க்க முடியாத ஒரு அங்கமாயிருச்சு. அந்த முதுகு வலியை குறைக்கிறதுக்கு இதில் அக்குபஞ்சரில் நல்ல பாயிண்ட்ஸ் இருக்குது. பைக் இல்லாமல் வெளியில் போக முடியாதுன்ற நிலைமை வந்தாச்சு. அதுவும் இங்கே இருக்க நகரத்தில் இந்த டிராஃபிக்லேயும் இந்த ரோடு இருக்க கண்டிஷன்லையும் கண்டிப்பாக வலி இல்லாதவங்களும் ஒரு தடவை பைக்கில் போயிட்டு வந்தால் வலி வந்துடும். அப்போ அந்த வலிகளை குறைக்கிறதுக்கான புள்ளிகள் நிறையா இருக்குது. அப்போ அந்த வலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்ட்டு இப்போ முழங்காலில் காலில் எல்லாம் புள்ளிகள் இருக்குது. அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வச்சிங்கனாக்கா இந்த டிராஃபிக்னால் வர்ற இந்த முதுகு வலி இந்த மாதிரி இருக்கெல்லாம் நீங்கள் குறைக்க முடியும். அப்புறம் அடுத்தது நம்ம மெயினாக பார்க்குறது இந்த பெண்களுக்கான இந்த மாத விளக்கு பிரச்சனை. இதுக்கு சரியான தீர்வு அக்குபஞ்சர் தாங்க. இது எப்படின்னாக்கா இப்போ நீங்கள் கேள்வி கேட்கும்போதே சொன்னீங்க, இந்த சிக்கன் சாப்பிட்றதுனால பெண் குழந்தைகளுக்கு பாதிப்பு உண்டாகுதுன்னு ஹார்மோன்ட்டு. இப்போ அது இல்லைன்றதை அவங்களும் மறுத்துருக்காங்க. அது இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, இல்லைன்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த காலத்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். இன்னும் சொல்லப்போனால் பெண்களுக்கு அவங்க சரியான சாப்பாட்டில் இருக்க குறைபாடு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்குது. வீட்டில் அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கரெக்டாக சமைச்சு கொடுக்குறாங்க, வீட்டில் ஹஸ்பண்டுக்கு நேரத்துக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் காலையில் 10:30-11 மணிக்கு அவங்க சாப்பிட்றாங்க. நம்ம ஆரம்பத்துலேயே போன அந்த ஆர்கன் கிளாக்குன்றத நம்ம பார்க்கும்போதே நம்ம ஒவ்வொரு உறுப்போட செயல்பாடும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நேரத்தில் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ காலையிலேருந்து 7-9 வரைக்கும் இருக்கிற அந்த செயல்பாடு நமக்கு இறைப்பைக்கு, இறைப்பைக்கான அந்த நேரம் அது. அந்த 7-9 நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா எந்த இதாக இருந்தாலும் சரி 9-11 வரைக்கும் நீங்கள் சாப்பிடவே வேண்டாம். அது ஆக்சுவலாக ஜீரணமாகக்கூடிய அந்த நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் 11 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னாக்கா இதுவும் சரிக்காது, அந்த உறுப்புக்கும் பாதிப்போம். காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னாக்கா காலையில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது அந்த நேரத்துக்குள்ளே சாப்பிடணும். அதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற அதனால என்னாக்கா ஜீரணமும் பாதிக்குது. அதனால் மற்ற அந்த 6 o'clock எல்லாமே மிஸ் ஆயிடுது. அப்போ அந்த நேரத்துக்கு சாப்பிட வேண்டிய கட்டாயம் பெண்களுக்கு இருக்குது. அந்த நேரத்தில் சாப்பிட்டீங்கன்னா காலை உணவை நீங்கள் தவிர்க்கவே வேண்டாம். மதியானம் வேணால் கொஞ்சம் தள்ளி போடலாம், ராத்திரி வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். காலை உணவை தவிர்க்க வேண்டாம். 7-9 சாப்பிட்டாகணுன்றது அந்த சிஸ்டம் கொண்டாந்திங்கனாக்கா உங்களுக்கு பெண்களுக்கான நோய்கள் கொஞ்சம் பாதி சரியாகும். அப்புறம் இந்த மாதவிலக்கு பிரச்சனை, மாதவிலக்கு பிரச்சனை ஒரு சிலருக்கு என்னாக்கா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரும், ஒரு சிலருக்கு எக்ஸ்டெண்டட் பீரியட்ஸ் வரும், அதிகமான இரத்தப்போக்கு வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் அக்குபஞ்சரில் சரியான தீர்வு இருக்குது. ஒரு சில அதாவது அந்த கர்ப்பப்பை கட்டிகள், நீர் கட்டி, கொழுப்பு கட்டி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் சொல்லுவாங்க, சினைப்பையில் நீர் கட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் சரியான தீர்வு எதுவும் ஆப்ரேஷனே பண்ண வேண்டாம், எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது. என்ன இதுக்கான மருந்துன்னு கொடுத்தனா ஹார்மோன் சம்மந்தப்பட்ட மருந்து தான் கொடுப்பாங்க. மாதவிலக்கு பிரச்சனைக்கு வேற மருந்து நீங்க மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்கன்னாக்கா அது ஹார்மோன் சம்பந்தப்பட்ட மருந்தா தான் இருக்கும். அதனால இது சரியாகும், இன்னொரு நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்ப அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல்லா பாயிண்டும் இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள்ல இருக்குது. அதை நீங்க தொடர்ந்து நீங்க அது ஒரு பயிற்சியாவே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அந்த நோயை நீங்க சீக்கிரமா குணப்படுத்த முடியும். இன்னும் சொல்லப்போனா இந்த குறிப்பா இந்த கல்லூரி மாணவிகள் அவங்ககிட்ட இருக்க ஒரே இதுனாக்கா டயட்டில் இருக்கேன், நான் ஸ்லிம்மாக இருக்கணும், உடம்பு போட்டுறக்கூடாது, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணுன்றக்கா சாப்பிட்றதே கிடையாது. அவங்க நேரத்துக்கு கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டாலே அவங்களுக்கு இந்த கோளாறுகள்லாம் சரியாயிடும்.
அதிகமாக சாப்பிட்றதும் ஆபத்து, சாப்பிடாம பட்டினி கிடக்கிறதும் ஆபத்து அப்படின்ட்டு நல்ல சொன்னீங்க சார். இப்போ இவ்வளோ நேரம் கொலஸ்ட்ரால் பற்றி, பிபி பற்றி, டயபெட்டிஸ் பற்றி, பாடி பெயின், அப்புறம் தலைவலி, மாதவிடாய் பிரச்சனைகள் பத்தி ரொம்ப அருமையா நீங்க விளக்கம் கொடுத்தீங்க. விளக்கங்களுக்கு நன்றி, வணக்கம்.
அதாவது உங்க ஆரோக்கியம் உங்கள் கையில், உங்கள் கையில் சொல்றதை விட உங்க விரல் நுனியில். அதனால ஒவ்வொருத்தரும் அந்த பேசிக் அக்குபஞ்சர் புள்ளிகள் என்னன்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்களாவே வைத்தியம் பார்த்துக்கலாம். உங்களுக்கான அன்றாட ஆரோக்கியம் பாதிப்படையாம நீங்க உங்களால மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஒரு மிகச்சிறந்த அக்குபஞ்சர் நிபுணர்கள் இங்க கோவையில நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு எந்த நோயா இருந்தாலும் நீங்க அவர்களை தொடர்பு கொண்டு உங்க வைத்தியத்தை நீங்க தொடங்குனீங்கன்னாக்கா ஆரோக்கியம் மிக்க ஒரு இந்தியா கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
நிகழ்ச்சியில் நம்மோடு எஸ் விஜயகுமார் அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.
மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.